தொடங்க உள்ளேன். இந்த சத்சங்கத்திற்கு என்னுடைய குருமார்கள் ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபுஜியின் ஆசியுடனும் பதினெண் சித்தர்களுடைய ஆசியுடனும் இன்று தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலர் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர் அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனி ஆரூர், கமலமுனி ஆரூர் சோதியரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல் சொல்லுமட்டுக்குடியில் வான்மீயரோடு நற்றால் காசி நந்தி தேவர், நற்றால் காசி நந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர் திருப்பரங்குன்றமதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர், போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை திருவருணையூர் இடைக்காடர் சமாதியைச் சேர்ந்தனர் உம்மை காக்கவே, சமாதியைச் சேர்ந்தனர் உம்மை காக்கவே அகஸ்தியர் கிரியா பாபாஜி பத்ரி சொரூப சமாதி அடைந்தனர் உலகம் உயவே. ஓம் கிரியா பாபாஜி நமோம். இன்றைய சத்சங்கம் நாங்கள் தொடர்ந்து நேற்றைய சத்சங்கத்தில் பார்த்த விடயத்தை தொடர்ந்து பார்க்கப் போகின்றோம். இன்றைய சத்சங்கத்தில் எங்களுடைய மண்டல சாதனைய சாதனாவை பற்றி பார்க்கின்றோம். இதில் இந்த மண்டல சாதனையில் முக்கியமான நிகழ்வு என்னவென்றால், நாங்கள் இந்த மண்டல சாதனை ஒவ்வொரு நாளும் செய்யும்போது மண்டல சாதனையின் பின் முடிவில் அகஸ்தியர் ஞானம் என்று சொல்லப்படும் 13 பாடல்களை நாங்கள் பாடலாம். நீங்கள் வீடுகளிலிருந்து மனதினாலும் பாடலாம், வாய்விட்டும் பாடலாம். அந்த 13 பாடல்களையும் இன்று இந்த சாதனைக்காக, இந்த சாதனை புதன்கிழமை அதிகாலை 4 மணிக்கு தொடங்குகின்றது, அதற்காக இன்று அந்த பாடல்களையும் பாடல்களுக்குரிய பொருளுரையையும் பார்ப்போம். முதலாவது பாடல், அதை நான் அந்த பாடலை பாடி பொருளுரையை வாசித்து அதற்கு மேலதிக விளக்கமும் தருகின்றேன் முடிந்தளவு பாபாஜியின் அருளினால். கற்பமென வெகு தூரம் போக வேண்டா, கண்மலையில் குவடுகளில் அலைய வேண்டா, சர்ப்பமென நாகமதோ திளையில் நின்று சாகாத கால் கண்டு முனையிலேறி நிற்பமன்று மனமுறுத்து மனதில் நின்று நிஜமான கரிநெல்லி சாறை காணு, சொற்பமன்று விட்டு விட்டால் அலைந்து போவாய், துரியமன்றே பரபரத்தில் சென்று கூடே. இது முதலாவது பாட்டு. இதற்குரிய பொருளிலை சித்தர் புத்தகத்தில் கொடுக்கப்பட்டிருப்பது, சித்த மருந்தாகிய கற்பம் என்று அதிக தூரம் செல்ல வேண்டாம், கல்மலையின் உச்சி வரை திரிய வேண்டாம், சர்ப்பம் என்ற குண்டலினி பாம்பு இருக்கும் மூலாதாரத்தில் மனதை அடக்கி, சாகா கால் என்று சொல்லப்படும் மண் தத்துவம் சுழுமுனையில் முன்னேறி உண்மையான ஆக்ஞாவின் சரத்தை காண்பாயாக, இச்செயல் அற்பமானது என்று விட்டு விடுவாயானால் அலைந்து போவாய், சக்தியின் வீட்டை நாடி இறைவனை சேர்வாயாக. இதுதான் இதற்குரிய பொருளுரை. அதை எங்களுடைய இது முழுக்க முழுக்க இந்த 13 பாடல்களும் யோகத்திற்குரிய பாடல்கள். அதை எங்களுடைய கிரியா யோகா தத்துவத்தின் நீங்கள் அறிந்ததின்படி சொல்லப்போனால், கற்பம் என்று சொல்வது ஒரு சித்த மருந்து. நீங்கள் நெடுநாள் வாழக்கூடிய நோயற்றவர்களாக வாழக்கூடிய மருந்து, அதை தேடி போக தேவையில்லை. நீங்கள் அதை தேடிக்கொன்று மலை உச்சிகளில் அலைந்து அந்த சித்த மருத்துவ மூலிகைகளை கண்டுபிடித்து வாழ தேவையில்லை. உங்களுடைய குண்டலினி சக்தியில் அடங்கியிருக்கும் பாம்பாகிய சக்தி, அதாவது எங்களுடைய சக்தி, அதாவது பெண்ணாக அந்த குண்டலினி சக்தி மூலாதாரத்தில் இருக்கின்றது. அதை மேலே உயர்த்தி சகசாரத்திற்கு கொண்டு வந்து சிவனுடன் சேர்த்தீர்களா? சேர்க்க யோகத்தால் முயற்சி செய்தால் உங்களுக்கு இந்த காயகற்பங்கள் ஒன்றும் தேவையில்லை என்பது இந்த பாடலின் கருத்து. அடுத்த பாட்டு, கூடப்பா துரியமன்ற வாழை வீடு கூரறிய நாத மகச்சரியமென்பார் நாடப்பா அவள் தனையே கூசை பண்ணே நந்தி என்னும் சிங்காரம் தோன்றும் தோன்றும் ஊடப்பா சியாரவரை எல்லாம் தோன்றும் ஊமை என்ற அமிர்த வெள்ளம் ஊறலாகும் தேடப்பா இத்தேடு காரியமாகும் செகத்திலே இது வல்லவா சித்தியாமே. இது இரண்டாவது பாடல். இதற்குரிய பொருளுரை, சுத்த நிலையாகிய துரியம் குண்டலினி சக்தியின் வீட்டை அடைவாயாக. சொல்லியடங்கா மகேஸ்வரி என்பாள் அந்த வாழையை பூசை செய். சிவகணமாகிய நந்தி உரைக்கும் சுழுமுனை நாடி அங்கிருந்து தோன்றும். பொருந்தப்பா அநாகதம் வரை அனைத்தும் தோன்றும். பிரணவமாகிய அமிர்தம் ஊறும். பிரணவத்தில் தேடினால் அனைத்து செயலும் கைகூடும். இதனால் உலகில் அனைத்தும் சித்தியாகும். இதற்குரியதும் மீண்டும் அதே பொருள்தான், இன்னும் கொஞ்சம் கூடிய விளக்கம். அதாவது சுத்த நிலை என்று சொல்வது இறைநிலை, அது துரியம், அது சகசார சக்கரத்தில் அமைந்திருக்கின்றது, ஆக்ஞா சக்கரத்தில் அமைந்திருக்கின்றது. அந்த வீட்டை, அதாவது ஏழு சக்கரங்கள் இருக்கின்றது, ஏழு சக்கரங்களையும் வீடென்று கூடி சித்த யோகத்தில் அழைப்பார்கள். ஆதலால் தான் நாங்கள் பார்த்தோம், ஆறு படை வீடு, ஏழு படை வீடு, முருகண்டை வீடு எங்களுடைய சக்கரங்கள் என்று. ஆகவே இந்த வீட்டை நோக்கி நாங்கள் செல்ல வேண்டும். எங்கிருந்து செல்ல வேண்டும்? மூலாதாரமாகிய சக்தி வீட்டிலிருந்து சிவ வீட்டை நோக்கி மேலே செல்ல வேண்டும். அப்படி செல்வதற்கு உரிய மார்க்கம் சுழுமுனை நாடி. அது நந்தி பெருமானை வைத்து அந்த சுழுமுனை நாடி விளங்கப்படுத்தப்பட்டிருக்கின்ற இந்த பாடலில் மூலாதாரத்திலிருந்து ஆக்ஞா சக்கரம் வரையும் அந்த நாடி ஓடுகின்றது, சுழுமுனை நாடி. அந்த நாடியை பிடித்து அந்த இடத்தை அடைவீர்களாக இருந்தால் உங்களுடைய விசுத்தி சக்கரத்தில் அமிர்தம் ஊறத் தொடங்கும் என்பது இந்த பாடல். இது முழுக்க முழுக்க யோகம். மூன்றாவது பாடலை பார்ப்போம். ஆமன்ற பூரணஞ்சுழு முனையிற்பாராய் அழகான விந்து நிலை சந்திரன் நிற்பார் ஓமன்ற ரீங்காரம் புருவமையம் உத்தமனே வில்லென்ற வீட்டிற்கானும் வாமன்ற அவள் பாதம் பூசை பண்ணு மற்றொன்றும் பூசை அல்ல மகனே சொன்னேன் நாமன்ற பரமனலோ முதலெழுத்தாம் பாடினேன் வேதாந்தம் பாடினேனே. இது மூன்றாவது பாடல். இதற்குரிய பொருளுரை, ஓம் என்ற பூரணமான சிறுமுனையை பார்க்கவும் சிவத்தில் சந்திரன் நிற்பார் ஓம் என்ற ஓசை தங்குமிடம் இரண்டு புருவங்களின் மத்தியாகும். உமையாளனே வில்லை போன்ற மணிபூரக சக்கரத்தில் காண்பாயாக ஓமன்ற சக்தியின் திருவடிகளை பூசிப்பாயாக. மகனே மற்ற பூசைகள் யாவும் பூசையாகா பெயராக விளங்கும் பரமனின் முதல் எழுத்து ஆனா என்பது இவ்வாறு வேதாந்தம் பாடினேனே. இந்த பாடலில் கூடுதலாக ஓம்காரத்தை பற்றி சொல்ல வழிக்கிட்டிருக்கின்றார் அகஸ்திய மாமுனி. அவர் இந்த ஓம்காரம் என்பது சக்தியில் தொடங்கி மூலாதாரத்தில் சிவனில் போய் முடிகின்றது. நாங்கள் சிவன் இருக்கும் சகசார நிலையை சந்திரன் கலை என்று சொல்லுவோம். சக்தி இருக்கும் மூலாதாரத்தை சூரிய கலை என்று சொல்லுவோம். இந்த சூரிய கலையில் இருக்கும் குண்டலினி சக்தியை நாங்கள் இந்த மூன்று நாடிகள் மூன்று மூச்சு காற்றுக்களால் குண்டலினி பிராணாயாமம் மூலம் எழுப்பி இந்த சூரிய சக்தி, அதாவது இந்த வெப்ப சக்தியை மேலே கொண்டு போய் சந்திரன் சந்திரகலையாகிய இறைவனுடன் இணைக்கும் போது சந்திரகலை சிவனுக்கு விந்து தத்துவம், சூரியகலை சக்திக்கு நாத தத்துவம். இந்த விந்து தத்துவம் இந்த மூலக்கனல் வெக்கையால் உருகி அந்த விந்து இந்த மூலக்கனல் அக்கினியால் உருகி அதுதான் உங்களுடைய கழுத்தில் இருக்கும் விசுத்தி சக்கரத்தில் இருக்கும் தொண்டையில் அமிர்தமாக வரும் என்பது சித்த விளக்கம். அடுத்த பாடல். பாடுகின்ற பொருளையெல்லாம் பதியேயாகும், பதியில் நிற்கும் அச்சரந்தான் அகரமாகும், நாடுகின்ற பரமனது ஓங்காரமாகும், நலம் பெரிய பசுதானே உகரமாகும், நீடுகின்ற சுழுமுனையே தரையாகும், நின்றதோர் இடகலையே நாதவிந்தாம், ஊடுகின்ற ஓங்கார வித்தையாகும், ஒளியான அரியெழுத்தை ஊனிப்பாரே. இது அடுத்த பாடல். இதற்குரிய பொருளுரை. பொருள்கள் அனைத்தும் இறைவனையே பாடுகின்றன. இறைவனாகிய சிவத்தின் எழுத்து அகரம் ஆனா, நிலம் நாடி நிற்பது ஓங்காரமாகும், அதை நலம் அளிக்கும் பசு என்பார். ஊனா என்பது சக்தி எழுத்தாகும், நீண்டு நிலைபெறும் நிலைபெறும் சிறுமுனை நாடி தாரையாகும், இயங்குகின்ற சக்தி சிவமாகும், கூடுகின்ற பிரணவம் வித்தையாகும், ஒளிரும் திருமாலின் எழுத்தாகிய மகரத்தை கூர்ந்து நோக்கவும், சிவம் என்பது விந்து, சக்தி என்பது நாதம், இந்த இருவரிடமிருந்தே அனைத்து உயிர்களும் தோன்றின என்பது கருத்தாகும். இந்த பாடலில் எங்களுடைய ஆன்மா தோன்றிய தத்துவத்தை சிறிதாக விளக்கப்பட்டிருக்கின்றது. அண்டமும் பிண்டமும் ஒன்றென்று சொல்லுவோம். அதேபோல் ஆணும் பெண்ணும் புணர்ந்து கருத்தரித்து உயிர்கள் பிறப்பது போல, எங்களுடைய மூலாதாரத்தில் இருக்கும் சக்தியும் அந்த மூலாதார கனலை எழுப்பிக் கொண்டே நாங்கள் சிவத்துடன் இணைக்கும் போது சிவனும் சேர்ந்து அண்டத்தில் நடக்கும் விஷயத்தை எங்களுடைய பிண்டத்தை கொன்றே அண்டத்துடன் சேர்க்கின்றார்கள். அது எங்களுடைய சிற்றுலக வாழ்க்கையில் அது எங்களுடைய வாழ்க்கை தத்துவமாகவும் அமைகின்றது. இதில் முக்கியமாக அகரம் உகரம் மகரம் இந்த மூன்றும் சேர்ந்தால் ஓம் என்ற பிரணவம். இந்த அகரம் சிவமாகவும் உகரம் சக்தியாகவும் மகரம் விஷ்ணுவின் இருப்பிடமான தொப்புள் ஏரியா அதாவது மணிபூரக சக்கரமாகவும் அமைவதை நன்றாக பார்க்குமாறு இந்த பாடலில் வலியுறுத்தப்பட்டிருக்கின்றது. அடுத்த பாடல். ஊனியதோர் ஓங்காரம் மேலும் உண்டே, உத்தமனே சீருண்டே ஊனிப்பாரே, ஆனியாம் நடுநாடி நடுவே மூட்டும் ஆச்சரிய வெளுத்தெல்லாம் அடங்கி நிற்கும், ஏனியா இருக்குமடா அஞ்சு வீடே, ஏகாந்தமாகிய அவ்வழுத்தை பாரு, தோணி போல் காணுமடா அந்த வீடு, சொல்லாதே ஒருவருக்கும் துறந்துட்டேனே. இது அடுத்த பாடல். இதற்குரிய விளக்கம். ஊன்றிய நாதம் வானில் உள்ளது, நல்லவனே குணமாக கூர்ந்து கவனிப்பாயாக, ஆணியான நடுநாடியின் இடையிலும் அதிலே யாவும் பொருந்தி விளங்கும், ஏணியைப் போன்று மேலேற்றுவது அஞ்சு சக்கரங்களின் மூலமே, தனித்திருந்து யானா எழுத்தை பார்ப்பாயாக, அது ஓடம் போல் தோன்றும், அதுவே ஆக்ஞா சக்கரமாகும், ஆறாவது சக்கரம், இதை தெரியாதவருக்கு சொன்னேன் என்று அகசியர் கூறுகின்றார். இதில் சொல்லப்பட்டிருப்பது உங்களுடைய ஆறு சக்கரங்களை பற்றி, அதாவது நாதவிந்து தத்துவம் சொல்லப்பட்டு விட்டது. இப்போது ஆறு சக்கரங்களை பற்றி அகசிய பெருமான் சொல்லுகின்றார். அதாவது இந்த நடு ஏணியாகிய சிறுமுனை நாடியை வைத்து குண்டலினி பிராணயாமம் மூலமாக மூலாதாரத்தில் இருக்கும் உங்களுடைய குண்டலினி சக்தியை ஆக்ஞா சக்கரத்தில் கொண்டே பொருத்துமாறு சொல்லுகின்றார். அப்படி நீங்கள் சென்று பொருத்தும் போது யானா என்ற எழுத்தை கவனிக்குமாறு சொல்லுகின்றார். இந்த யானா என்ற எழுத்து என்னவென்றால், முதலே நாங்கள் பார்த்திருக்கின்றோம், இந்த ஆறு சக்கரங்களும் ஓம் நம சிவாய என்ற எழுத்தில் அடங்கியிருக்கின்றது. ஓம் என்பது மூலாதார சக்கரமாகவும், நம சிவாய என்பது மற்றைய ஐந்து சக்கரங்களாகவும் ஒழுங்கு நிலைப்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஓம் மூலாதார சக்கரம், நானா சுவாசிசான சக்கரம், மானா மணிபூரக சக்கரம், சீனா அநாகத சக்கரம், வானா விசுத்தி சக்கரம், யானா ஆக்ஞா சக்கரம். ஆகவே இந்த குண்டலினி சக்தியை யானா ஆகிய ஆக்ஞா சக்கரத்தில் கொண்டு போய் இணைக்கச் சொல்லி அகசிய பெருமான் சொல்லுகின்றார். இந்த ஆறாவது சக்கரம் ஆகிய யானா ஒரு வில் வடிவில் இருக்குமென்றும், அவர் ஒரு ஓடம் வடிவில் இருக்கும் என்று சொல்லுகின்றார். ஓடம் என்பது ஒரு போட், ஒரு சின்ன ஒரு ஓடத்தை எடுத்து பார்ப்பீர்களா என்றால் ஒரு வளைந்த ஒரு ஓடம், அதாவது ஒரு வில் மாரியும் நீங்கள் சொல்லலாம். ஏன் ஆக்ஞா சக்கரம் வில் மாரி இருக்கின்றதென்றால், ஆக்ஞா சக்கரத்தில் மூன்று அட்சரங்கள் அமைந்திருக்கின்றது. அந்த மூன்று அட்சரங்களும் ஒரு வில் வடிவில் உள்ளது என்பதை அகஸ்தியர் இங்கு சுட்டி காட்டுகின்றார். அடுத்த பாடல். துறந்துட்டேன் மேல் மூலம் கீழ் மூலம் பார், துயரம்மாய் நடுநிலையை ஊனிப்பாராய், அறைந்திட்டேன் நடுமூலம் நடுநாடிப்பார், அப்பலவாவரை தாக்கும் தாரை காணும், உறைந்திட்ட ஐவருந்தான் நடனங்கானும், ஒளி வழியும் சிலம்பொழியும் ஒன்றாய் காணும், நிறைந்திட்ட பூரணமும் இதுதான் அப்பா, நிசமான பேரொளிதான் நிலைத்துப்பாரே. அடுத்த பாடல். இதற்குரிய பொருளிலே பார்ப்போம். கீழ் மூலமான மூலாதாரத்தையும் மேல் மூலமான புருவமத்தியையும் அறிந்து பார்ப்பாயாக. நோக்கமுடன் கண்டத்தை, அதாவது விசுத்தி சக்கரத்தை உன்னிப்பாக கவனிப்பாயாக. விசுத்தியும் சுழுமுனை நாடியை பார்ப்பாய், விசுத்தியில் இருந்து சுழுமுனை நாடியை பார்ப்பாயாக. அப்போது அது தாக்கி சுவாசமானது நீளும். அவ்வேளையில் சுவாசிஸ்தானத்தில் பிரம்மாவின் நடனத்தையும், மணிபூரகத்தில் திருமாலின் நடனத்தையும், அநாகதத்தில் உருத்ரனின் நடனத்தையும், விசுத்தியில் மகேஸ்வரனின் நடனத்தையும், ஆக இந்து ஐந்து தெய்வங்களின் நடனத்தையும் காண்பாய். பிரகாசமாய் ஆகாயமும் அன்னையின் சிலம்பு ஓசையும் இணைந்து காணும். ஆக்ஞாவை அடைந்தவுடன் சதாசிவத்துடன் மனோன்மணி இணைதலும் பூரணமாகும். உண்மையான ஒளியை நிலைத்து பார்ப்பாயாக. இந்த பாடலில் இந்த ஆறு ஆதாரங்களுக்குரிய கடவுள்மாரை, அவர்கள் எல்லோருடைய நடனத்தையும், நாங்கள் எங்களுடைய குண்டலினி சக்தியை கொன்றே ஆக்ஞாவுடன் இணைத்து விட்டோமாக இருந்தால், அந்த நிலையில் விசுத்தி சக்கரத்தை தாண்டித்தான் நாங்கள் ஆக்ஞா சக்கரத்தை அடைய வேண்டும். அப்போது அந்த விசுத்தி சக்கரத்திலிருந்து சுழுமுனை விசுத்தி சக்கரத்தில் எங்களுடைய இயக்கம் இருக்கும்போது, விசுத்தி சக்கரத்திலிருந்து சுழுமுனை நாடியை மனதினால் பார்த்து கொண்டிருக்கும்போது அந்த நிலையை அடைந்தவர்கள் இந்த ஆறு சக்கரங்களில், அந்த ஐந்து சக்கரங்களிலும் நடனமாடும் கடவுள் தெய்வங்களை நீங்கள் பார்க்கலாம் என்று சொல்லப்படுகின்றது. இனி தெய்வங்களுக்கு வந்தோமாக இருந்தால், மூலாதார கடவுளாகிய விநாயகர் அது எங்களுடைய மூல ஆதாரம். அதைத் தொடர்ந்து சுவாசிஸ்தானத்தில் பிரம்மனும், மணிபூரகத்தில் விஷ்ணுவும், அநாகதத்தில் உருத்ரனும், விசுத்தியில் மகேஸ்வரனும் இருக்கின்றார்கள். ஆகவே நாங்கள் இந்த இடத்திலிருந்து பார்க்கும்போது இந்த ஐந்து கடவுளின் நடனங்களையும் நாங்கள் பார்க்கலாம் என்று அகஸ்திய மாமுனி சொல்லுகின்றார். அதை தாண்டி ஆக்ஞா சக்கரத்தை அடைந்தவுடன் சதாசிவம் என்று சிவனின் இன்னொரு உருவம், அவருடன் சேர்ந்து சக்தியாகிய உமாதேவியார் சேர்ந்திருப்பதை கடைசியாக நீங்கள் உங்களுடைய மூன்றாம் கண்ணில் காணலாம், நெற்றி கண்ணில் என்று இந்த பாடல் சொல்லுகின்றது. அடுத்ததாக அடுத்த பாடல். சும்மா நீ பார்க்கையிலே மனதை அப்பா, சுருமுனையில் ஓட்டியங்க கோலைகளாய் பாராய், அம்மா நீ தேவி என்று அடங்கி பாராய், அப்பல்லவோ காய சக்தி யோக சக்தி, உம்மாவும் அம்மாவும் அதிலே காணும், ஒரு மனமாய் சுழுமுனையில் மனதையூன்று, நம்மாலே ஆனதெல்லாம் சொன்னோம் அப்பா, நாதர்களில் இதை யாரும் பாடற்கானே. இது அடுத்த பாடல். இதற்குரிய பொருளுரை. வெறுமனே பார்க்கும்போது மனதை பார்ப்போம், மூக்கின் நுனியில் சுவாசத்தை செலுத்தி பார்ப்பாயாக. தாயே வாளாம்பிகையே என மனம் ஒடுங்கி காண்பாயாக. அப்போது உடல் தூய்மையும் யோக சித்தியும் உமாவையும் வாழையையும் அதிலே காணலாம். ஒரே சிந்தையுடன் மூக்கின் நுனியில் மனதை வைப்பாயாக. என்னால் முடிந்தவரை கூறினேன், சித்தர்களில் எவருமே இதைப்பற்றி பாடவில்லை என்பதை காண்பாயாக. அதாவது என்ன மாதிரி இந்த சக்தி சிவ தத்துவம் எங்களுடைய கிரியா யோகத்தில் அமைந்திருக்கின்றது, யோகத்தில் அமைந்திருக்கின்றது, என்ன மாதிரி இந்த வாளாம்பியை ஆகிய சக்தியை நாங்கள் வழிபட்டு என்று சொல்வது யோக முறையில் சாதனை செய்து அந்த சக்தியை கொன்றே சிவனுடன் இணைக்கும் இணைப்பையும், அந்த சக்தியின் முக்கியத்துவத்தையும் இந்த பாடல் எடுத்து கூறுகின்றது. அடுத்த பாடல், காணுகின்ற ஓங்கார வட்டம் சற்று கனலளிப்பி கண்ணிலேயே கடுப்பு தோன்றும், பூணுகின்ற இடைகளையில் பாரம் போராடும் பொல்லாத தேகமென்றால் உருகி போகும், ஆணவங்கள் ஆணவெல்லாம் அழிந்து போகும், அத்துவித துரியாட்ட மாடி நிற்கும் ஊனியதோர் எழுத்தெல்லாம் தேவியாகும் ஓங்கார கம்பம் என்ற உணர்வுதானே. இது அடுத்த பாடல். இதற்குரிய பொருளுரை, உணர்கின்ற நாத வட்டத்தில் மூலாக்கனியை மேலெழுப்பும் போது கண்ணில் வலி உண்டாகும், பொருந்து மிடக்கலையின் ஒளி போல் ஆடும், யோக கை கூடினால் உடல் மெலிந்துவிடும், சித்தால் ஆணவம் முழுவதும் அழிந்துவிடும், பரமான்மாவையும் சீவான்மாவையும் இணைக்கும் சுத்த நிலை வந்தடையும், ஊன்றிய எழுத்தெல்லாம் உண்மையாகும், ஓங்காரத்தூணென்ற உணர்வு தானே, யோக நிலை கைகூடினால் நான் என்னும் ஆணவம் முழுமையும் அழிந்து யாவும் கைகூடும் என்பது கருத்தாகும். மீண்டும் சக்கரங்களை பற்றியது. மீண்டும் இந்த சக்கர நிலைகளை நாங்கள் அடையும் போது எங்களுடைய உடலில் ஏற்படும் சில விஷயங்களை அகஸ்தியர் கூறுகின்றார். கண்ணில் வலி ஏற்படும் என்று கூறுகின்றார். உடல் மெலிந்து விடும் என்று கூறுகின்றார். இது எல்லாம் நீங்கள் பயிற்சி செய்து சாதனையில் மேலே போய்கொண்டிருக்கும் போது கிரியா யோகத்தில் உங்கள் உடலில் கிடைக்கப்படும் சில விடயங்களை அவர் சித்தர் கூறியிருக்கின்றார். இந்த குண்டலினி யோகத்தில் அதைவிட நீங்கள் மேலே போய்கொண்டிருக்கும் போது உங்களுடைய ஆணவ மலம் முற்றாக அழிந்து இறுதி நிலையில் நீங்கள் இறையுடன் சேரும் போது ஆக்ஞா சக்கரத்தில் இந்த ஆணவ மலம் செயலற்றதாக அடைந்துவிடும். செயலற்ற நிலையில் ஆணவம் இருக்கும், அது முற்றாக அழியாது. ஆணவம் செயலற்ற நிலையில் இருப்பதை தான் நாங்கள் சிவன், எங்களுடைய குண்டலினி சக்தி சிவனுடன் சேர்ந்து இணையும் இணைப்பு என்பதை இந்த பாடல் சொல்லுகின்றது. நான் என்ற நிலை முடிந்துவிடும். அடுத்த பாட்டு, உணர்வென்றால் சந்திரனில் ஏறிப்பாவி ஓடி அங்கே தலை என்ற எழுத்தில் நில்லே, அணுவென்றால் மெனையாகும் சிவனை யூச்சி, அகாரம் என்ன பதியும் என்ன சூட்சுமமாகும், கணுவன்ன விற்புருவ மகண்ட வீதி கைலாயமன்றதென்ன பரத்தின் வீடு, துணுவன்ற சூரியன நெருப்பை கண்டு தூணன்ற புடரியிலே தூங்கு தூங்கே. இது அடுத்த பாட்டு. இதற்குரிய விளக்கம், உணர்வை சந்திர மண்டலத்தில் செலுத்தி நிலை கொண்டு அங்கே ஓடி ஆ என்ற யா எழுத்தில் நிலை கொள்வாயாக, அணு யாவும் கூடி வீடானது, அவ்வீட்டில் சிவமே உச்சியாகும், சிவமோ சூச்சியம் சூட்சுமமானது, இரு புருவமத்தி அகன்ற வீதியாகும், கைலாயம் என்பது சிவனின் இல்லமாகும், உள்ளோசையான கழுத்தில் பிடரி தங்குவாயாக. இதற்குரிய இந்த பாட்டிற்குரிய விளக்கம், சிவத்தை மாத்திரம் வர்ணித்திருக்கின்றார் அகஸ்தியர். சிவநிலை சகசாரத்திலும் ஆக்ஞா சக்கரத்திலும் அமைந்திருக்கின்றது. அது முதலாவதாக சிவநிலை என்றால் சந்திரகலை என்று சொல்லுகின்றார். அதைவிட சிவநிலை என்றால் ஆனா என்று எழுத்து அகரம் என்று சொல்லுகின்றார். அதைவிட சிவநிலை என்றால் யானா என்ற எழுத்தாகிய நமசிவாய கடைசி எழுத்தாகிய ஆக்ஞா சக்கரம் என்று சொல்லுகின்றார். அந்த இடத்தில் போய் நிலை கொள்ள சொல்லுகின்றார். அங்கு அணு யாவும் கூடி வீடாக இருக்கின்றார் சிவன். அந்த வீட்டில் சிவமே உச்சியாகும், அது அவருக்குரிய வீடு, சிவமோ சூட்சுமமானது, இரு புருவ மத்திக்கிடையில் அந்த வீடு அமைந்திருக்கின்றது, அந்த வீடு அகன்ற வீதியாகும், அகலமான வீதியாகும் என்று சொல்லுகின்றார். அந்த வீதி கைலாயம் என்று அழைக்கப்படுகின்றது, சிவனின் இல்லம். அடுத்த பாட்டு, மூவழுத்தும் மீரழுத்தும் மாயி நின்ற மூலம் அதை அறிந்துரைப்போன் குருவுமாகும், ஊவழுத்துக்குள்ளேதான் இருக்குதப்பா உணர்வதுவே கண்டறிந்தோன் ஆசானாகும், யாவரும் தெரிந்தோ அறிந்தோமென்றே அவரவர்கள் சொல்வார்கள் அறியாமூடர், தேவரோடு மாலயனும் தேடிக்கானர் திருநடனங்கான் முத்தி சித்தியாமே. இதற்குரிய பொருளுரை, சிவாய என்ற மூன்றெழுத்தாகவும் நம என்ற இரண்டெழுத்தாகவும் நிலை கொண்ட ஆதியை தெரிந்து குருவாக எண்ணி சொல்கின்றேன். உணர்வானது ஊனா சக்திக்குரியது எழுத்தில் அமைந்துள்ளது. இதை உணர்ந்து அறிபவனே குருவாவார். அறிவற்றவர்கள் இதனை அறிந்தோம் என்பார். தேவர்களுக்கும் தேவர்களும் திருமாலும் பிரம்மாவும் தேடியும் சிவபெருமானின் அடிமுடியை காண முடியவில்லை. அப்படிப்பட்ட சிவாய நம என்று விளங்கும் அவரின் திருநடனம் கண்டால் வீடு பேறு கைகூடும். இந்த பாட்டில் கூடுதலாக சொல்லப்பட்டிருப்பது விஷ்ணுவும் பிரம்மாவும் அடிமுடி தேடி சிவனை விட தாங்கள் உயர்ந்தவர்கள் என்பதை நான் நடைமுறைக்கு கொண்டு வருவதற்கு முயற்சித்தார்கள். இதை முயற்சித்த திருத்தலம் திருவண்ணாமலை. திருவண்ணாமலையில் தான் அது நிகழ்ந்தது என்பது எங்களுடைய ஆன்மீக கருத்துக்கள். அந்த நிலையை பற்றி சொல்லுகின்றார்கள். அடிமுடி தேடி கூடி சிவனும் விஷ்ணுவும் பிரம்மாவும் சிவனின் அடியையோ முடியையோ கண்டுபிடிக்க முடியவில்லை. அப்போ இந்த அடியிலிருந்து முடிவரை சிவன் என்பவர் சிவாய நம என்ற மந்திரத்தினால் சீயிலிருந்து நம என்ற மானா வரைக்கும் அவர் அமைந்திருக்கின்றார். அந்த தத்துவத்தையே கண்டு முடிக்க முடியாத, அதாவது இன்ஃபினிட்டி என்ற ஆங்கிலத்தில் சொல்லுவோம், உணர முடியாத ஒரு நிலை, உணர முடியக்கூடிய நிலை, கண்டுபிடிக்க முடியாத ஒரு நிலையை பற்றி இந்த பாடலில் வர்ணிக்கின்றார் அகஸ்திய பெருமான். அடுத்ததாக ஈரெழுத்தும் ஓரெழுத்தும் ஆகியாங்கே இயங்கி நிற்கும் அசையப்ப அசையப்ப மூலத்துள்ளே வேறெழுத்தும் வித்தெழுத்தும் இரண்டும் கொண்டு வித்திலே முதலெழுத்து விளங்கி நிற்கும் சீரழுத்த யூனினல்ல வாசியேறி தெருவீதி கடந்த மணி மண்டபத்துள்ளே சாரருத்தின் உட்பொருளாம் பரத்தை நோக்கி சார்ந்தவர்க்கு சித்தி முத்தி தருமேதானே. இது அடுத்த பாடல். இதற்குரிய விளக்கம், இரண்டு எழுத்தான நா நம என்பது ஓம் என்ற ஓர் எழுத்தால் இயங்கும். அதை அசபா என்ற அம்ச மந்திரம் மூலாதாரத்தில் நிற்கும். வேறு எழுத்தான ஊனாவும் விதை எழுத்தான ஆனா என்பதும் இந்த இரண்டு எழுத்துக்களும் கூடி முளைத்து விளங்கும். சீரெழுத்தான மானா என்பதை கவனித்து வாசியில் ஏறி வீதியை கடந்து மணிமண்டபத்துடன் ஆக்ஞா சக்கரத்துடன் சார்ந்து உட்பொருளான இறைவனை கண்டவர்க்கு சித்தியும் முத்தியும் தானே வாய்க்கும். இது மீண்டும் இந்த ஓங்காரம் என்பது குண்டலினியிலிருந்து ஆக்ஞா சக்கரத்தில் கொன்றே இணைக்கும் குண்டலினி சக்தி, ஓங்காரம் என்ற ஒளி பொருந்திய குண்டலினி சக்தியை கொன்றே இணைக்கின்றோம். அந்த ஒளி சக்தி இந்த நடுமூச்சான சிறுமுனை நாடியாக போய்கொண்டிருக்கும் போது அந்த மூச்சு சக்கரங்களை தாண்டி கொண்டு போவது நமசிவாய என்ற பஞ்சாட்சர எழுத்தின் அசைவினால் அந்த ஒளி அசைகளும் சேர்ந்து இந்த ஓங்காரத்தை கொண்டு போய் சிவன் வீற்றிருக்கும் புருவ மத்தியில் கொண்டே இணைக்கின்றது என்பதை இவர் இங்கு விளக்கமாக அகசிய பெருமான் சொல்லியிருக்கின்றார். அப்படி போகும் வழியில் மானா என்று சொல்லப்படும் விஷ்ணுவின் இடமாகிய எங்களுடைய மணிபூரக சக்கரத்தையும் அந்த ஓம்காரம் தாண்டி செல்லும் என்பதையும் இங்கு குறிப்பு தரப்பட்டிருக்கின்றது. அதை கவனிக்க சொல்லியிருக்கின்றார். அடுத்த பாட்டு, ஏகமெனும் ஓரெழுத்தின் பயனை பார்த்தே எடுத்துரைத்து விம்முலகில் எவருமில்லை ஆகமங்கள் நூல்கள் பல கண்டு கற்றுக்கொண்ட அறிந்து மென்பர் மௌனத்தை அவனை நீயும் வேகாசாகத்தலைக்கால் விரைந்து கேளாய் விடுத்தன்னை உடைப்பவனே ஆசானாகும் தேகமதில் ஓரெழுத்தை காண்போன் ஞானி திருநடனம் காண முத்தி சித்தியாமே. இந்த பாடலுக்குரிய விளக்கம் தரப்பட்டிருக்கின்றது. தனிமையான ஓம் எழுத்தின் பலனை பார்த்து எடுத்து சொல்லக்கூடியவர் ஒருவரும் இல்லை. ஆகமங்கள் நூல்கள் பல கற்றோம் என்பர் அவரிடம் வேகாக்கால் சாகாத்தலை என்றால் என்ன என்று கேட்டுப்பார். அதனை சொன்னால் அவர் குருவாவார். உடலிலே ஓம் என்பதை காண்பவனே ஞானியாவான். சக்தி சிவ நடனத்தை ஆக்ஞாவில் கண்டால் வீடு பேறு உண்டு. வேகாக்கால் என்பது பூமியாகும், சாகாத்தலை என்பது ஆகாயமாகும். பஞ்சபூதங்களின் தலையாக இருப்பது ஆகாயம், மண் காலாக விளங்குவது. இந்த தலையின் காலம் வாழ்வை குறிக்கும் பரிபாஷைகளாகும். இதில் அகஸ்திய பெருமான் மற்றவர்கள் இவற்றை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் போது அவர்கள் இதை விளங்கித்தான் சொல்கின்றார்களா இல்லையே என்பதை இந்த ரெண்டு கேள்வியையும் கேட்டு அவர்களுடைய நிலையை அறிந்து கொள்ள சொல்லுகின்றார். ஒன்று வேகா கால் என்றால் என்ன கருத்து, மற்றது சாகா தலை என்றால் என்ன கருத்து. வேகா கால் என்பது இந்த கருத்தை கீழே கூறியும் இருக்கின்றார் பொருளுரையில். வேகா கால் என்பது பூமி, சாகா தலை என்பது ஆகாயம். அண்டமும் பிண்டமும் ஐந்து பூத தத்துவங்களால் ஆனது என்பது எங்களுக்கு தெரியும். கிரியா யோகத்தில் அது முக்கியமானது. அண்டமும் ஐந்து நிலைகளில் இருக்கின்றது. பூமி, நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். அதேபோல் அண்டமும் எங்களுடைய உடலும் இந்த அஞ்சு சேர்க்கையினால் ஆனது. ஆனால் இந்த அஞ்சு சேர்க்கையை நீங்கள் பார்க்கும்போது இந்த அஞ்சு பஞ்சபூதங்களை உணர்ந்து பாருங்கள். ஆகாயம் என்பது ஆகாயமாகவே இருக்கின்றது. அதில் ஒரு விதமான மூ, அதாவது இடம் பெயராது, ஆகாயமாகவே இருக்கின்றது. நிலமும் நிலமாகவே இருக்கின்றது, நிலத்தத்துவமாக. நிலத்தையும் நீங்கள் அசைக்க முடியாது. ஆனால் இந்த ஐந்து பூதங்களில் இடையே இருக்கும் நீர், நெருப்பு, காற்று என்பது அசையக்கூடிய பூதங்கள். அதை சைவ சித்தாந்தத்தில் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இந்த பாடலில் அது வரவில்லை, அதை உங்களுக்கு தருகின்றேன். அதாவது நீர், நெருப்பு, காற்று ஆகிய மூன்று பூதங்களும் அசையக்கூடிய பூதங்கள். நிலமும் ஆகாயமும் அசைய முடியாத பூதங்கள். இந்த தத்துவம் உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். கிரியா யோகா சாதகர்களுக்கு பின்னுக்கு போகும்போது உங்களுடைய சாதனைக்கு அது பயன்படும். அடுத்த பாட்டு. குருவாக உமைப்பாகன் எனக்கு தந்த கூறறிய ஞானம் அது பத்தின் மூன்று பொருளாக சொல்லிவிட்டேன் அப்பா நீதான் பொருள் அறிந்தால் பூரணமும் பொருந்திக்கானே அருளாக திருநூலை பழித்த பேர்கள் அருணரகிற் பிசாஸ் என்ன அடைந்து போ வாழ்வர் அருளாக ஆராய்ந்து பார்க்கும் பேர்கள் ஆகாயம் நின்ற நிலை அறியலாமே. இதுதான் கடைசி பாடல் 13வது. இதற்குரிய பொருள் விளக்கத்தை வாசிப்போம். ஆசானாக உமாதேவியாரின் கருணையை எனக்கு அளித்தாய். சொல்லில் அடங்காத ஞானம் பதி மூன்றையும் சொல்லி வைத்தேன். அதன் பொருளை உணர்ந்து பூரணத்தில் பொருந்தி பார்க்கவும் அருளான இந்த நூலை பழித்தவர்கள் கொடிய நரகில் புப்பியாய் அலைவர். கருணையுடன் இந்த நூலை அறிந்தவர்கள் விண்ணில் வாழும் தேவர்கள் ஆவார். புது கடைசி பாடல் இறை வணக்கம். அவர் இதில் சக்தியாகிய உமாதேவியாருக்கும் இறையாகிய சிவனுக்கும் அகஸ்திய பெருமான் தன்னுடைய வணக்கத்தை தெரிவிக்கின்றார். அது மாத்திரமல்ல, அவருடைய இந்த பதிமூன்று பாடல்களையும் யாராவது இந்த உலகத்தில் இழித்து கூறினால், குறை கூறினால், அவர்கள் நரகத்திற்கு போய் தங்களுடைய துன்பங்களை எதிர்பார்ப்பார்கள் என்றும், அதை விட்டு இந்த பாடல்களுக்குரிய அந்த மரியாதையை கொடுத்து அந்த பாடல்களை அவர்கள் பிராணயாமம் செய்து அதிலிருந்து சக்தியை பெறுவர்களாக இருந்தால் அவர்கள் விண்ணில் வாழும் தேவர்கள் ஆவார் என்று சொல்லி இந்த அகஸ்திய ஞான 13 பாடல்களை அவர் சொல்லி முடித்திருக்கின்றார். அவர் சொன்ன கருத்துக்களையும் நான் உங்களுக்கு பொருளுரையில் இருக்கும் கருத்துக்களையும் சொல்லி அதற்கு மேலாக பாபாஜியின் அனுசரணையுடன் என்னுடைய மனதில் தோன்றிய கருத்துக்களையும் உங்களுக்கு சொல்லி இருக்கின்றேன். இந்த 13 பாடல்களையும் தான் நீங்கள் பாராயணம் செய்ய வேண்டும். ஒவ்வொரு நாள் உங்களுடைய 30 நிமிட பயிற்சிக்கு முடிவில் 6 நிமிடங்கள் இந்த பாட்டை நீங்கள் மனதினால் சொல்ல வேண்டும். நீங்கள் வேகமாக சொன்னால் 3 நிமிடங்களிலும் சொல்லலாம். ஆனால் இந்த 18-13 பாடல்களையும் உச்சரியுங்கள். அகசிய சித்தருடைய அருள் உங்களுக்கு பாலிக்கட்டும் என்று சொல்லி இந்த சத்சங்கத்தை முடிக்க முதல் அந்த பாடலை ஒரு பக்தி மயமாக பாடியிருக்கின்றேன். இதே டோனியில் இது யோகியாரின் பாடல் முறை. அவர் பாடிய முறையிலேயே முயற்சித்து பாடினேன். இதை எனக்கு பழக்கி தந்தது கார்த்திகேயன் ஐயா அவர்கள். ஏனென்றால் நான் யோகியாரின் பாடலை கேட்டதில்லை. இப்போது இந்த பாடலை நீங்கள் எல்லோரும் கண்ணை மூடிக்கொண்டிருந்து 6 நிமிடம் ரசியுங்கள். அதுக்கு பிறகு நாங்கள் உங்களுடைய சத்சங்கத்தை முடிவு செய்வோம். இப்போ நான் பாடலை போடுகின்றேன், கேளுங்கள்.
புரிஞ்சு கொள்ளுங்கள்.
அறியாமூடர் சுவரோடு மலை. ஓம் கிரியா பாபாஜி நமோ. இன்று
ஓம் கிரியா பாபா
இத்துடன் என்னுடைய சத் சங்கத்தை முடித்து வினா விடைகளுக்கு பாபாஜியின் துணையுடன் விடை காண்பதற்கு எல்லோரையும் கூட்டி செல்கின்றேன்.